ஓக்ஃபாரல் மிசோரியிலிருந்து வெங்கடேசன் சுந்தரேசன் அவர்கள் எழுதியுள்ள தரிசனம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். திருப்பதி போவதென்று முடிவானதும் என்னை தவிர வீட்டில் எல்லோருக்கும் பரபரப்பு. அப்பா ரயில்வேயில் வேலை பார்க்கும் சீனிவாசன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு டிக்கெட்டை பற்றி பேசினார். ரயிலில் போவதால் சின்ன மாமா மாமியிடம் புளிசாதம் தயிர் சாதம் வழக்கம் செய்ய சொல்லி, மாமி புளிசாதம் மாமாவுக்கு வயிறு பிரச்சனை கொடுக்கும் என்று சொல்லி மறுத்து கொண்டிருந்தாள். அம்மா வேலைக்காரியிடம் நாளையிலிருந்து 2 நாள் வேலைக்கு வர வேண்டாம் என்றும் பாக்கெட் பால் போடுபவனிடம் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே அடுப்படிக்கு சென்றாள். பாட்டி நாராயணா நாராயணா என்று முணுமுணுக்கத் தொடங்கிவிட்டாள். நான் என் புது மனைவியை தேடி அறைக்கு சென்றேன். துவைத்த துணிகளை அவள் மடித்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் கண்களில் நக்கல் சிரிப்பு. நான் வராந்தாவிற்கு திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தேன். சின்ன மாமாதான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு கல்யாணமாகி 1 மாதம் ஆகிறது. 2 நாள் மனைவியுடன் எங்காவது போய் வரலாம் என்று அப்பாவிடம் சொன்னேன். சின்ன மாமாதான் திருப்பதிக்கு குடும்பத்துடன் போகலாம், புதிதாக கல்யாணமானவர்கள் திருப்பதி போவது நல்லது என்று யோசனை கூறினார். அப்பா உடனே சம்மதிக்க இருவர் மட்டுமே போகும் திட்டம் குடும்பத்துடன் ஆன்மீக பயணமாக மாறியது. கடுப்பாக இருந்தது. அப்பா சொன்னால் சொன்னதுதான், யாருக்கும் மாற்ற தைரியம் கிடையாது. டிவியில் ஏதோ சீரியல் ஓடிக்கொண்டிருக்க அம்மா சமையல் இடைவெளியில் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டிருந்தாள். மாமா என் அருகில் வந்து அமர்ந்தார். திருப்பதி போகலான்னு நீ சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்றார் மாமா. மாமா நான் எப்போ சொன்னேன் என்று எரிச்சலாக கேட்டேன். எங்கேயாவது போகலான்னு அப்பாட்ட நீ தானடா சொன்ன. ஆமா சொன்னேன், ஆனால் திருப்பதி இல்லை. அப்படியா என்று சொல்லிவிட்டு யோசிக்கத் தொடங்கினார். மாமாவின் முகத்தை பார்த்தேன். ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் இருந்தது. மாமா திருப்பதி போக வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்வார் என்று தோன்றியது. சட்டென்று என் பக்கம் திரும்பி, டே ரமேஷ் கவுன்ச்சியா, உன்னை வெங்கடேச பெருமாள் கூப்பிடுகிறார். திருப்பதிக்கு நாம போக முடிவு பண்ணா மட்டும் போதாது, அவன் கூப்பிடணும். நம்மளை அவர் கூப்பிடுறார். நாராயணா இதோ வந்துக்கிட்டே இருக்கோம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். பெருமாள் எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறார் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் அப்புடு மாமா ஞாபகம் வந்தது. அவர் அப்பாவின் நெருங்கிய நண்பர், ஜாலியான டைப். அப்பாவிடம் ஏதாவது வேண்டுமென்றால் நானும் அக்காவும் மாமாவிடம் சொல்லிவிடுவோம், கண்டிப்பாக அது கிடைத்துவிடும். உடனே மாமாவை தொலைபேசியில் அழைத்தேன். சொல்லுடா ஆஃபீஸ் போகல? மாமா, இல்லை மாமா லீவ் போட்டிருக்கிறேன் என்றேன். அதான கல்யாணம் ஆனதுக்கப்புறம்தான் லீவுன்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்றார். இல்லை மாமா, ஸ்ரீயும் நானும் எங்கேயாவது போகலான்னு லீவ் போட்டேன் என்றேன். ஓ என்று நக்கலாக சிரித்தார். எங்கே போறீங்க என்றார். திருப்பதிக்கு. என்னது திருப்பதிக்கா? அப்படியே காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் 2 டிக்கெட் வாங்கிட்டு போயிடுங்கடா என்றார் கிண்டலாக. அதுக்கு அப்பா கிட்ட தான் பேசணும், அவர்தான் திருப்பதிக்கு போகலாம்னு முடிவு பண்ணார் என்றேன். அப்படியா, நீ ஏன் அவங்கிட்ட கேட்ட என்றார். மாமா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் தான் உதவி பண்ணணும். சரி நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்பாடா என்று இருந்தது. மாமா எப்படியும் அப்பாவை சமாதானம் செய்து விடுவார் என்று தோன்றியது. நான் ஸ்ரீயை பார்த்து விஷயத்தை சொல்ல தேடினேன். அவள் அம்மாவுடன் சமையலறையில் இருந்தாள். நான் என்னுடைய மடிக்கணியை எடுத்து வேறு எங்கு செல்லலாம் என்று கூகுளிட்டேன். ஒரு வழியாக குன்னூர் செல்லலாம் என்று முடிவு செய்து தங்குமிடம் ரயில் டிக்கெட் பார்க்க தொடங்கினேன். அப்புறம் மாமாவிடம் ஒருமுறை கேட்டுவிட்டு டிக்கெட் உறுதி பண்ணலாம் என்று தோன்றியது. மீண்டும் மாமாவை தொலைபேசியில் அழைத்தேன். மாமா எடுக்கவில்லை. திரும்ப அழைத்தேன். கடைசியாக எடுத்தார். சொல்லுடா ரமேஷ் என்றார். மாமா நீங்கள் தான் சொல்லணும். என்னது திருப்பதி போகிறது பற்றியா? ஆமாம். என்ன இப்படி கேட்கிறார் என்று தோன்றியது. பேசுனண்டா, அதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? அவன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டான், அதனால் எல்லோரும் போகிறோம். எல்லோரும்னா நீங்களும் வரீங்களா என்றேன். ஆமாண்டா என்றார் ஒரு அசட்டு சிரிப்புடன். போனை வைத்து விட்டேன். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று தோன்றியது. பெருமாள் என்னை கண்டிப்பாக கூப்பிடுகிறார் போலும் என்று நினைத்து கொண்டே மடிக்கணினியை மூடினேன். தூரத்தில் மின்மினி பூச்சி போல் தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு ஊரை கடந்து ரயில் விரைந்து கொண்டிருந்தது. மலைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் 2 பரிமாண கோட்டோவியம் போல. தமிழ்நாடு தாண்டிட்டோம் என்றார் மாமா. நான் மாமா பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தேன். அவர் தலைமுடி எதிர்காற்றில் கலைந்திருந்தது. மாமா ஒரு சிறிய கனைப்புக்கு பின், ரமேஷ், உன் கஷ்டம் புரியுது. பெருமாள் உன்னை பார்க்கணும்னு விருப்பப்படுகிறார். புதுசாக கல்யாணமான உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண விரும்புகிறார். சந்தோஷமாக ஏற்றுக்கடா. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு நிறைய அந்த நாராயணனை நினச்சிக்க. உன்னால் எல்லாத்தையும் கடந்துட முடியும் என்றார். வெளியே பார்த்தேன். மலை மௌனமாக எங்களுடன் வந்து கொண்டிருந்தது. மாமா என் தோளில் தட்டி, வா வந்து படு என்றார். மாமா போன பின் சிறிது நேரம் கழித்து நான் மேலே ஏறி படுத்தேன். ஸ்ரீ புரண்டு படுக்க அவள் கைவளையல்கள் ஓசையிட மனம் மீண்டும் கலைந்தது. யாரோ என்னை முதுகில் தட்டவே திரும்பி பார்த்தேன். ஸ்ரீ நின்று கொண்டிருந்தாள். போதும், தூங்கினது, எழுந்திருங்க என்றாள். எழுந்து அமர்ந்தேன். ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் வண்டி நின்று கொண்டிருந்தது. மாமா முகத்தை துண்டால் துடைத்து கொண்டே என்னை நோக்கி வந்தார். எழுந்துட்டியா? போய் முகம் கழுவிட்டு வா, அடுத்தது திருப்பதி என்றார். தடக் தடக் என ரயில் ஒரு சீரான வேகத்துடன் பயணித்தது. வெளியில் மின்சார கம்பிகள் ரயில் போகும் வேகத்துடன் பயணித்தும் சட்டென விலகியும் மீண்டும் ரயிலுடன் இணைந்தும் விளையாடி கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் ரயிலின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து ஒரு கணத்தில் நின்றது. நான் அம்மாவிடம் இருந்த பைகளையும் வாங்கி கொண்டு கீழே இறங்கினேன். ரயில் நிலையம் முழுவதும் சந்தனம் தடவிய மொட்டை தலைகளே தெரிந்தன. வெளியில் செல்ல முடியாதபடி பெரும் ஜனக்கூட்டம். ஸ்ரீ என் பின்னால் வந்து கொண்டிருந்தாள். ஸ்ரீ, என் கையை பிடிச்சிக்கோ, காணாம போயிடுவ என்றேன். இங்கே என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் என்று சொல்லிக்கொண்டே அவள் சடையை பின்னால் தூக்கி போட்டுக்கொண்டு என் கையை பிடித்து கொண்டாள். ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தோம். நாலஞ்சு பேர் வாகனங்களில் மலைக்கு அழைத்து செல்ல சூழ்ந்து கொள்ள மாமா அவர்களுடன் ஏதோ பேசி ஒரு வழியாக பேரத்தை முடித்தார். நாங்கள் மாமா காட்டிய வாகனத்தில் ஏறிக்கொண்டோம். வழிநெடுகிலும் பெருமாள் வாகனம் மலை மீது ஏற ஆரம்பிக்க சிறு சிறுவென காற்று வாகனத்தின் ஒரு புறம் நுழைந்து மறுபுறம் தப்பித்தோடியது. ஒவ்வொரு திருப்பத்திலும் ஸ்ரீ என் மேல் விழுந்து கொண்டிருந்தாள். தங்குமிடம் வந்தது. சின்ன மாமாவும் அப்புடு மாமாவும் தனித்தனி அறையிலும், நானும் ஸ்ரீயும் இன்னொரு அறையிலும், பாட்டி அம்மா அப்பா ஓர் அறையிலும் தங்கினோம். நானும் ஸ்ரீயும் அறைக்கு சென்றோம். அறை மிக பெரியதாக இன்னும் இருவர் தங்கலாம் போல இருந்தது. நான் பெருமூச்சு விட்டு என் படுக்கையில் விழுந்தேன். வெகு நேரத்துக்கு பிறகு நானும் ஸ்ரீயும் மட்டும் தனியாக இருந்தோம். ஸ்ரீ பையிலிருந்து துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள். நான் பார்ப்பதை உணர்ந்து என்னை திரும்பி பார்த்து சிரித்தாள். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் எழுந்து சென்று கதவை திறந்தேன். அம்மா பாட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள். நான் என்ன என்பது போல் பார்க்க, ஏண்டா இந்த ரூம்ல இந்தியன் டாய்லெட்டா என கேட்டாள். ஐயோ இல்லம்மா, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு என்றேன். அப்பாடா பாட்டி, உங்களோட அறையில் இருக்கட்டும், எங்க ரூம்ல இந்தியன் டாய்லெட், பாட்டிக்கு முட்டி வலி வந்துடும், அப்புறம் அவ்வளவுதான், சாமி பார்க்க விடமாட்டா என்றாள். பாட்டி என்னை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள். ஸ்ரீ சுவற்றில் எதையோ உற்று நோக்கி கொண்டிருந்தாள். நானும் அப்போதுதான் கவனித்தேன். அறையின் ஒவ்வொரு சுவரிலும் பெருமாள் கண்மூடி திவ்யமாக காட்சியளித்து கொண்டிருந்தார். இவர் பார்வையிலிருந்து இங்கு தப்ப முடியாது போல் இருந்தது. குளித்து முடித்து தரிசனத்துக்கு கிளம்பினோம். வழிநெடுகிலும் பெருமாள் பாடல்கள் எல்லா கடைகளிலும் அது ஒரு விதமாக மனதை தயார் நிலைக்கு கொண்டு வந்தது. அத்தனை முகத்திலும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் பரவசமும். இதே பெருமாளை வேறு கோவில்களில் வேறு நிலைகளில் கண்டிருந்தாலும் இவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது போலும். வழியெங்கும் வளர்ந்திருந்த சம்மங்கி மரங்களின் பூக்கள் உதிர்ந்து கொட்டியிருந்தன. கோவிலை அடைய சிறிது தூரம் இருக்கும்போதே அனைவரிடமும் ஒரு உற்சாகம் தொட்டி கொண்டது. ஸ்ரீ திரும்பி பார்த்து சீக்கிரம் வா என்பது போல் சைகை செய்தாள். நானும் அவர்களுடன் இணைய நுழைவாயிலே அடைந்தோம். எங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் வரிசையாக போக நாங்களும் சேர்ந்து கொண்டோம். அவ்வரிசை வெகு தூரத்தில் இடதுபுறமாக திரும்பியது. வரிசையில் நிற்பவர்கள் சற்று உட்கார்ந்து போவதற்கு வழிநெடியிலும் இருக்கைகள். பாட்டி அதில் அமர்ந்து மெதுவாக வந்தாள். நான் அவளுடன் மெதுவாக நகர்ந்தேன். மற்றவர்கள் எங்களை தாண்டி முன்னால் போனார்கள். எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை. நானும் பாட்டியும் மெல்ல நடந்து அந்த வரிசையை கடந்திருந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் விசாலமான ஓர் அறையில் அமர்த்தப்பட அங்கு மற்றவர்களை சந்தித்தோம். அம்மா, என்ன இவ்வளவு கூட்டம் என்று கேட்டேன். பெருமாளை பார்க்கறது அவ்வளவு லேசில்லடா என்றாள். ரொம்ப கஷ்டப்படுத்துவார்னு சொல்றியா என்றேன். அம்மா முறைத்தாள். பெருமாளை பார்க்க நாம மட்டும் வரலடா, நம்ம போல அவர் மேல அன்பு வச்சிருக்கிற நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் நம்ம கூட வராங்க, நீ அதை பெரிய கூட்டங்கிற என்றார் அப்படி மாமா. போன தடவை நான் வந்தப்போ 24 மணி நேரம் காத்திருக்க வச்சு அதுக்கப்புறம்தான் சாமி பார்க்க அனுப்பிச்சாங்க என்றார் சின்ன மாமா. இல்லை மாமா, வயசானவங்க நிறைய பேர் பார்க்கிறேன், அவங்களும் இந்த வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு வராங்க என்றேன். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ பாட்டிக்கிட்ட இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமான்னு கேளு, அவ கண்டிப்பாக வரமாட்டா. எவ்வளோ நேரம் ஆனாலும் அவள் காத்திருந்து பெருமாளை பார்த்துட்டு தான் போவா. ஏன்னா இதுக்காகத்தான் அவள் இவ்வளவு நாள் காத்திருந்தா. ஒரு தடவை பார்த்துட்டான்னா போதும், இன்னும் 4-5 வருஷம் அதை நினச்சி உயிர் வாழ்ந்துடுவா. உன்னோட வயசுக்கு இது கஷ்டம்னு தோணுது, அவள் வயசுக்கு இது பெரும் பாக்கியம்னு தோணுது என்றார் அப்படி மாமா. அனைவரும் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு ஆழ்ந்த யோசனைக்கு சென்றனர். சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. சட்டனை ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா என்று ஒற்றை ஒலி பீறிக்கொண்டு எழும்ப, அந்த அறையிலிருந்த அனைவரும் ஒட்டுமொத்தமாக கோவிந்தா கோவிந்தா என்று முடித்து வைத்தார்கள். அங்கே ஒரு பக்தி வெறி தெரிந்தது. அந்த அறையின் வேறு பகுதியில் கதவு திறக்க அனைவரும் அதை நோக்கி ஓட்டமெடுத்தனர். நான் பாட்டியை பத்திரப்படுத்தி அவளை என் கைகளுக்குள் கொண்டு வந்து கூட்டத்தை விலக்கி அவளை முன்னோக்கி தள்ளி கொண்டு போனேன். மீண்டும் யாரோ ஏழுகுண்டல என்று ஆரம்பிக்க மொத்த கூட்டமும் உணர்ச்சி பொங்கி அந்த சிறிய திறப்பை நோக்கி விரைந்தது. நான் பாட்டியை என் முன்னால் வைத்துக் கொண்டு கூட்டத்தில் சிக்கிக்கொள்ளாதவாறு பாதுகாத்து அழைத்துச் சென்றேன். ஒரு வழியாக அந்த அறையிலிருந்து வெளிப்பகுதி வந்தவுடன் நெரிசல் சற்று குறைந்தது. அனைவரும் ஒரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்க நான் பாட்டியை அழைத்து கொண்டு வேகமாக நடந்தேன். ஸ்ரீயும் அம்மாவும் முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். பாட்டி முடிந்தவரையில் என்னுடன் ஈடு கொடுத்து வந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் வேகம் குறைய மீண்டும் ஒரு வரிசையில் இணைந்து கொண்டோம். அனைவர் முகத்திலும் வியர்வை வழிந்தோடியது. ஸ்ரீ தன் கைக்குட்டையால் என் முகத்தை துடைத்து விட்டாள். மீண்டும் ஒரு பெரிய வரிசையை கடந்து கோவிலின் முன்பக்கத்தை அடைந்திருந்தோம். பாட்டியின் முகத்தில் களைப்பே தெரியவில்லை. அவள் மிக உற்சாகமாக என்னுடன் வந்து கொண்டிருந்தாள். நாராயணா கோவிந்தா என்று முணுமுணுத்து கொண்டே வந்தாள். பலவித விளக்குகளின் ஒளியில் கோவிலின் உட்புறம் ஜொலித்து கொண்டிருந்தது. நெய்வாசனை மூக்கில் நுழைந்து சுவையை உணர முடிந்தது. பெரும்பாலான தூண்களில் தங்கத் தகடுகள், பல வண்ண பூக்களில் தொடுத்த பெரிய பெரிய மாலைகளை ஒருவர் உள்ளே எடுத்துச் சென்றார். மனம் சற்று பதைப்பதைப்பாக இருந்தது. என்னையும் பாட்டியும் தவிர மற்ற அனைவரும் எங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். மூலஸ்தானத்தை நெருங்க நெருங்க கூட்டம் அழுத்த தொடங்கியது. நான் பாட்டியின் மீதே கவனத்தை வைத்திருந்தேன். கூட்டம் சற்று வெறிபிடித்தது போல கோவிந்தா கோவிந்தா என்று கூவிக்கொண்டு முன்னே சென்றது. பாட்டிக்கு முன்னால் நின்றவர் பாட்டியின் மீது விழ அவரை ஒரு கையால் தள்ளிவிட்டு பாட்டியை ஓரமாக இழுத்தேன். மூலஸ்தானத்தை நெருங்கிவிட்டோ. நான் சற்று தூரத்தில் ஏதேனும் தெரிகிறதா என்று எட்டி பார்த்தேன். எங்கும் மனித தலைகள், வேறெதுவும் தெரியவில்லை. மீண்டும் எட்டி பார்க்க ஒன்றும் தெரியவில்லை. எந்த திசையில் பார்க்க வேண்டுமென்றும் தெரியவில்லை. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர மனசும் எண்ணமும் பெருமாள் ஆக்கிரமித்திருந்தார். பாட்டி, ரமேஷ் ஒன்றும் தெரியலடா என்று கூறினாள். அவள் குரல் உடைந்திருந்தது. பாட்டியை பார்க்க பாவமாக இருந்தது. இந்த கூட்டத்தை நகர்த்தி வழிவிடச் சொல்லலாம் என்றால் யாரும் கேட்கிற மனநிலையில் இல்லை. சட்டென பாட்டியின் கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு அவளை அப்படியே தூக்கினேன். பாட்டி சற்று தடுமாறியவளாக, என்னடா பண்ணற என்று கேட்டாள். நான் இப்ப தெரியுதா பாரு என்றேன். பாட்டி, தெரியறதுடா என்று சொல்லிக்கொண்டே இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கோவிந்தா கோவிந்தா என்று உறக்க கூவினாள். அவள் கண்களிலிருந்து சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. உற்று நோக்கி மனதுக்குள் பெருமாளை உள்வாங்கி பதிய வைத்து கொண்டாள். மோட்சமே கிடைத்தது போல் அவள் முகத்தில் அத்துணை மகிழ்ச்சி. நான் பாட்டியை கீழே இறக்கிவிட முற்பட என் தோளில் யாரோ அழித்து ஜெர்கண்டி என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள். நான் நிலைதடுமாறி அருகிலிருந்த தூணில் சாய்ந்து மெதுவாக பாட்டியை கீழே இறக்கிவிட்டேன். பாட்டி என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுடா என்றாள். அப்போதுதான் எனக்கு உரைத்தது, நான் பெருமாளை பார்க்கவே இல்லை என்று. என் கவனம் முழுவதும் பாட்டி பார்க்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது. நான் பார்க்க தவறியிருந்தேன். பாட்டியை அழைத்து கொண்டு வெளியே வந்தேன். எங்களுக்காக மற்ற அனைவரும் பிரகாரத்தில் காத்திருந்தார்கள். அனைவரும் அவரவர் பார்த்த பெருமாளை பற்றி பேசி கொண்டிருந்தனர். அம்மா என்னை பார்த்து, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க, பெருமாளை சரியா பார்க்கல என்றாள். நான் சற்று தயங்கி, இல்லை பாட்டி என்னோட இருந்தாங்களா, அதான் பார்த்தேனா இல்லையான்னு சரியா நினைவில்லை என்றேன். உன்னோட கவனம் எல்லாம் இங்கே இல்லை, அப்புறம் எப்படி பெருமாளை பார்க்க முடியும் என்று அப்பா சற்று குரல் உயர்த்தி கடுமையாக பேசினார். ஸ்ரீ என்னை பாவமாக பார்த்தாள். அதற்குள் கோவிலில் வேலை பார்ப்பவர்கள் வந்து எங்களை நகரச் சொல்ல நாங்கள் பிரகாரத்தை சுற்ற ஆரம்பித்தோம். அப்படி மாமா என் அருகில் வந்து, என்னடா ஆச்சு என்றார். அவரிடம் நடந்ததை சொன்னேன். சரி விடு, இன்னொரு முறை வர முடியுமான்னு பார்ப்போம், பெருமாளை நினச்சிக்கிட்டு வா என்றார். கோவிலிலிருந்து வெளியே வந்தோம். ஸ்ரீ என்னை சமாதானம் செய்வது போல் வேறு எங்கேயோ காண்பித்தாள். நாங்கள் அறைக்கு திரும்பினோம். சின்ன மாமா, அப்படி மாமா, அப்பா மூவரும் அறைக்கு வராமல் வேறேதோ வாங்குவதற்கு சென்றுவிட மற்றவர்கள் அறையில் தங்கி ஓய்வெடுத்தனர். ஸ்ரீயும் அம்மாவுக்கு உதவியாக அவளுடனேயே தங்கி கொண்டாள். நான் என் அறைக்கு சென்று படுத்தேன். அசதியாக இருந்ததால் படுத்தவுடனே தூங்கிவிட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு விழித்து பார்த்தேன். அறை முழுவதும் இருள். என் உடம்பு சற்று வியர்த்திருந்தது. அப்போதுதான் கவனித்தேன், அறை முழுவதும் சம்மங்கி வாசனை. எங்கிருந்து இப்படி ஒரு வாசனை? ஸ்ரீ வெளியிலிருந்து மரத்தில் பறித்து அறையில் வைத்திருக்கிறாள் போலும். புரண்டு படுத்தேன். மூடிய வெளிக்கதவின் கீழ்ப்பகுதியில் ஏதோ ஒளி அசைவது தெரிய கதவை திறந்து வராந்தாவில் பார்த்தேன். இருள் அடர்ந்திருந்தது. தூரத்தில் ஒளிப்புள்ளி ஒன்று. நான் அறையிலிருந்து வெளியே வர பயந்து கண்ணை சற்று கசக்கி விரித்து பார்த்தேன். கண் இருளுக்கு பழக்கமாகி இருளிலிருந்தவை புலப்பட ஆரம்பித்தன. மரத்தாலான பெரிய தூண் ஒன்று அருகில் இருந்தது. அதில் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் இருந்தன. தூரத்திலிருந்து வந்த ஒளியில் சிற்பங்கள் தெரிந்தன. அத்தூணில் இணைந்திருந்த ஒரு கதவு உட்பக்கமாக திறந்திருந்தது. அதிலும் பல வகையான சிற்பங்கள், சிறிய மணிகள். அவை அசைவது போலவும் அசையாமல் இருப்பது போலவும் தெரிந்தது. அது ஒரு நிலவரை. ஆம், அது ஒரு மிகப்பெரிய நிலவரை. சற்று பயம் தெளிந்து எட்டி பார்த்தால் மற்றொரு நிலவரை, மற்றொரு நிலவரை, பின்னர் மற்றொன்று, மற்றொன்று என்று வரிசையாக ஏழு நிலவரைகள். அத்தனையும் கடந்து அந்த ஒளிப்புள்ளி அசையாமல் இருந்தது. சில வினாடிகளுக்கு பின் அது கோவில் கருவதே என்பது புரிந்தது. அந்த ஒளிப்புள்ளியை மீண்டும் உற்று நோக்க அது பல வண்ணங்களில் சுடர்விட்டது. என்னை அறியாமல் கண்ணில் நீர் கசிந்தது. உடல் சிலிர்த்தது. ஒளிப்புள்ளியின் அசைவு ஒரு உடல் அசைந்து வருவது போல் பெரிதாகிக் கொண்டிருந்தது. அது ஒளிப்புள்ளி அல்ல, அது மனிதர் போல ஒரு உருவம் மெல்ல என்னை நோக்கி வந்தது. அருகில் வர வர அந்த இடம் முழுவதும் குளிர்ந்தது. என் அறையிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்தேன். பாதங்கள் பனிக்கட்டியில் நிற்பது போல உறைந்திருந்தன. அந்த உருவத்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவ்வப்போது வணங்கியும் கைகளை தலைக்கு மேல் குவித்தும் செய்வதறியாமல் நின்றேன். மிக அருகில் அந்த உருவம் வந்து நின்றது. அதன் உடல் முழுவதும் சம்மங்கி மலர்களும் பல வண்ணங்களில் கனமான மாலைகளும் போர்த்தப்பட்டிருந்தன. வைரத்தால் ஆன கிரீடத்தில் விளக்கின் ஒளிப்பட்டு கண் கூசியது. மெல்ல என் அருகில் வந்து என்னைத் தொட நான் உடல் பதறி கைகூப்பி நாராயணா கோவிந்தா என்று பலமாக கத்திக்கொண்டே இருகப்பற்ற எத்தனிக்க ஒரு பெரும் ஒளி வெள்ளத்தில் அவர் மறைந்து போனார். ஏங்க டே ரமேஷ், ரமேஷ் என பல பேர் என்னை சுற்றி குரல் கொடுக்க நான் விழித்து கொண்டிருந்தேன். அறையில் அனைவரும் என்னை சூழ்ந்திருந்தனர். அவர்களை விழித்து பார்த்தேன். கண்கள் கூசின. என்னடாச்சி, ஏதாவது கனவா என்றார் மாமா. நான் ஒன்றும் சொல்லவில்லை. எழுந்து அமர்ந்தேன். உடலெங்கும் வியர்த்து பனியன் உடலோடு ஒட்டி இருந்தது. ஸ்ரீயும் அம்மாவும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். நான் சற்று நேரம் அமைதியாக இருந்தேன். சரி எழுந்திரு, வெளியிலே போய் டீ குடிச்சிட்டு வருவோம் என்றார் மாமா. நான் எழுந்து வேஷ்டியை சரி செய்து கொண்டு மாமாவுடன் சென்றேன். மாமா டீ சொல்லிவிட்டு அருகில் வந்து அமர்ந்து பத்திரிகையை புரட்டினார். நான் அந்த கனவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். கனவில் பார்த்த பெருமாளின் உருவமும் சம்மங்கி மனமும் இன்னும் நினைவில் இருந்தன. தொண்டை வறட்சியாக இருக்கவே அருகில் இருந்த குடிநீர் பாட்டில் ஒன்றை எடுத்து குடித்தேன். எதிர்ச்சுவரில் தரிசனம் என்பது நீயாக பெறுவதல்ல, அவரே கொடுப்பது என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. மாமா டீ கோப்பையை என் கையில் கொடுத்தபடி, ரமேஷ், நீ மறுபடியும் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றியா என்று கேட்டார். இல்லை மாமா, தேவையில்லை என்று உறுதிபட கூறினேன். சம்பங்கி மலரின் வாசனையை இன்னும் நுகர முடிந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.